டிரான்ஸ்வர்ல் ரேடியோவின் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேதத்தை நீ தியானம் செய், வேதத்தை தியானம் செய், சீதம் வராதே மனமே, சீதம் வராதே மனமே.
நேயர்களே, வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியில் ஒலிபரப்பாகும் கீர்த்தனை பாடல்கள் அடங்கிய MP3 CD தயாராக உள்ளது. உங்களுக்கு தேவையானால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
பிரியமானவர்களே, இன்று நாம் நீதிமொழிகளின் புத்தகம் 6 அதிகாரம் 24 வசனம் முதல் சிந்திப்போம். இந்த பகுதியிலே இந்த காலத்திலே மிக அதிகமாக பெருகியிருக்கும் பாலுறவு தொடர்பான பாவங்களை குறித்து பேசுகிறார். மீண்டுமாக அந்நிய பெண்ணை குறித்து, விபச்சார ஸ்திரீயை குறித்து எச்சரிப்பு கொடுக்கிறார். வேறு எந்த காரியத்தையும் விட மிக அதிகமாக ஒரு இளைஞனுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய காரியம் இது. இந்நாட்களிலேயும் இப்படிப்பட்ட பாவங்கள் மிக பெருகியிருக்கும் ஒரு காலமாயிருக்கிறது. இந்த காரியத்தினாலே சீரழிந்திருக்கும் மக்களின் எண்ணிக்கையை யாராலும் கணக்கிட முடியாது. இந்த குறிப்பிட்ட காரியத்தினாலே எத்தனை அருமையான குடும்பங்கள் நொறுங்கி போயிருக்கின்றன. தீமையை கற்றுக் கொடுக்கும் திரைப்படங்கள், புத்தகங்கள் எல்லாமே இப்படிப்பட்ட பாவங்களை உற்சாகப்படுத்துகின்றவைகளாய் இருக்கின்றன. ஒரு திருமணமான குடும்பம் இருக்கிறது, அவர்களுக்கு இடையிலே மற்றொரு மனிதனோ மனுஷியோ வந்து விடுகிறார்கள். அந்த குடும்பத்தை அவர்கள் உடைத்து விடுகிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நீதிமொழிகள் மிக தெளிவாக எச்சரிக்கிறது. நீதிமொழிகள் 6:24-25, அது உன்னை துன்மார்க்க ஸ்திரீக்கும் இச்சகம் பேசும் நாவையுடைய பரஸ்திரீக்கும் விலக்கி காக்கும். உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே, அவள் தன் கண்ணிமைகளினால் உன்னை பிடிக்க விடாதே. கவனித்தீர்களா, ஒரு வாலிபன் எந்த ஒரு பெண்ணின் அழகின் பின்னாலும் போகக்கூடாது. நீதிமொழிகள் 4:23, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று கற்றுக்கொண்டோம். ஒரு வாலிபன் எப்படி ஒரு பெண்ணினுடைய இனிமையான வார்த்தைகளுக்கு மயங்கிவிடக்கூடாது, அவளுடைய அழகிலே விழுந்து போகக்கூடாது, அவனை வசப்படுத்தும் அவளுடைய பார்வைக்கு தன்னை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கப்படுகிறான். மத்தேயு 5:27-28 இயேசு கூறியிருப்பதையும் கவனியுங்கள். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. எல்லா தீமையான எண்ணங்களும் மனிதனுடைய இருதயத்திலேதான் ஆரம்பமாகின்றன. நீதிமொழிகள் 6:26, வேசி நிமித்தம் ஒரு அப்ப துணிக்கையையும் இறக்க வேண்டியதாகும், விபசாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள். பிரியமானவர்களே, இன்று எத்தனை ஆண்கள் இப்படி தங்களுடைய வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள் இல்லையா? இன்று எத்தனை அதிகமான எண்ணிக்கை உள்ள பெண்கள் அலுவலகத்திலேயும் ஒரு மனைவியா இருக்கிறார்கள் என்பதை அறிவோம் என்றால் நிச்சயமாக அதிர்ச்சி அடைவோம் என்று எண்ணுகிறேன். இப்படிப்பட்ட தவறான தொடர்புகளினாலே எத்தனை பேர் தாங்கள் செய்ய வேண்டியதையும் செய்ய விரும்புவதையும் செய்ய முடியாமல் இருக்கிறார்கள் என்று அறிவோம் என்றால் அதுவும் ஆச்சரியமானதாக இருக்கும். ஒரு சில காரியங்களை குறித்து மட்டுமே நாம் கேள்விப்படுகிறோம். எத்தனையோ ஆண்கள் ஒரே நேரத்திலே இரண்டு இடங்களிலே குடும்பங்களை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை அறிந்திருக்கிறவர்கள் அவர்கள் சிறப்பான ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்று எண்ணிக்கொள்வார்கள். அதே வேளையிலே அப்படிப்பட்ட மனிதர்களும் இரண்டு இடங்களிலே குடும்பத்தை நடத்திக் கொண்டிருப்பார்கள். முழு நேரமாய் கர்த்தருடைய ஊழியத்திலே இருக்கிறவர்களுக்கும் பலருக்கு இப்படிப்பட்ட சோதனைகள் வருகின்றன. இதெல்லாம் எப்படி ஆரம்பமாகிறது? இருதயத்திலே ஆரம்பமாகிறது என்று கர்த்தர் கூறுகிறார். அவரே நம்மை உண்டாக்கியவர், எனவே அவருக்கு நம்மை குறித்து எல்லாம் தெரியும். எனவேதான் உன் இருதயத்தில் அவள் அழகை இச்சியாதே என்று எச்சரிப்பு கொடுக்கிறார். அது அங்கேதான் ஆரம்பமானது. இப்பொழுது சில கூர்மையான கேள்விகளை கேட்கிறார். கவனியுங்கள், நீதிமொழிகள் 6:27, தன் வஸ்திரம் வேகாமல் மடியிலே எவனாவது நெருப்பை வைத்துக் கொள்ளக்கூடுமோ? இதற்கான விடை வெளிப்படையானது, அது முடியாது என்பதே. 28, தன் கால் சுடாமல் எவனாவது தழலின் மேல் நடக்கக்கூடுமோ? பலர் இன்றைக்கு கால் சுடாமல் நெருப்பிலே நடக்கலாம் என்று எண்ணுகிறார்கள், ஆனால் இறுதியில் அவர்களுடைய கால்களும் வெந்து போய்விடுகிறது. அப்படிப்பட்ட கால் வேதனைகளிலே இருக்கும் எத்தனை பேர் இன்றும் இருக்கிறார்கள் இல்லையா? 29, பிறனுடைய மனைவியிடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே அவளை தொடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்பான். ஒரு மனிதன் விபச்சாரம் செய்வான் என்றால் அவன் அறியாமல் அதை செய்கிறான் என்று சொல்லவே முடியாது. இப்பொழுது உதாரணம் ஒன்றை சொல்கிறார். கவனியுங்கள், நீதிமொழிகள் 6:30, திருடன் தன் பசியை ஆற்ற திருடினால் ஜனங்கள் அவனை இகழமாட்டார்கள். பசியினாலே, உணவில்லாத நிலைமையினாலே ஒரு மனிதன் திருடும்பொழுது ஐயோ பாவம் என்று நாம் சொல்கிறோம். இன்றைக்கும் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் உணவு கொடுக்க வேலையில்லாதபடியினாலே திருடுகிறவர்கள் உண்டு. அப்படிப்பட்டவர்கள் கண்டுபிடிக்கப்படும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்ய எண்ணம் வருகிறது. எனவேதான் திருடன் தன் பசியை ஆற்ற திருடினால் ஜனங்கள் அவனை இகழ மாட்டார்கள் என்று கூறுகிறார். ஆனால் 31 என்ன சொல்கிறது? அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு கொடுத்து தீர வேண்டும், தன் வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் கொடுக்க வேண்டியதாகும். திருடிய காரியத்திற்காக அவன் தங்கியிருக்கும் வீட்டையும் அடகு வைத்து அவன் திரும்ப செலுத்த வேண்டிய நிலை வருகிறது. நீதிமொழிகள் 6:32, ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிகெட்டவன், அப்படி செய்கிறவன் தன் ஆத்மாவை கெடுத்து போடுகிறான். வெளியே பார்ப்பதற்கு வித்தியாசமாக தெரியாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள் திடீரென்று ஒருவர் அவர்கள் வீட்டிற்குள்ளே வந்து அந்த மனிதனை சுட்டு கொன்றுவிட்டான். காரணம் என்ன என்பதை விபரமாக விசாரித்தபோதுதான், கொல்லப்பட்டவன் கொண்டவனுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்கிற ஒரு மனிதனாயிருந்திருக்கிறான். ஆம் பிரியமானவர்களே, ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிகெட்டவன், அப்படி செய்கிறவன் தன் ஆத்மாவை கெடுத்து போடுகிறான். வசனம் 33, வாதையையும் லச்சையையும் அடைவான், அவன் நிந்தை ஒளியாது. ஒரு ஆத்மாவின் வாழ்க்கையிலே விபச்சார பாவமானது ஒரு நிரந்தரமான தழும்பை உண்டு பண்ணிவிடுகிறது. போதகர்களாக இருக்கிறவர்கள் இப்படிப்பட்ட பல உண்மை சம்பவங்களை அறிந்திருக்கிறார்கள். நான் ஒரு குடும்பத்தை அறிந்திருக்கிறேன். அடிக்கடி வெளியே செல்லும் பணியிலே கணவன் இருந்தபடியினாலே மனைவி மற்றும் ஒருவரோடு சிநேகிதமானாள். தன்னையே அவனுக்கு ஒப்புக் கொடுத்து விட்டாள். பல ஆண்டுகள் அந்த உறவு தொடர்ந்தது. ஆனால் தன்னுடைய தவற்றை உணர்ந்தாள். அதை தனது கணவனிடத்திலே அறிக்கை செய்தாள். கணவனும் மனமோந்து அவளை மன்னித்து விட்டான். என்றாலும் அந்த குடும்பம் மகிழ்ச்சியான ஒரு குடும்பம் என்று கூற முடியாது. பிரியமானவர்களே, விபச்சார பாவம் என்பது குடும்பத்தை சீரழித்துவிடும். அதன் விளைவுகளை முற்றிலுமாக ஒரு வாழ்க்கையிலிருந்து அகற்ற முடியாது. அப்படிப்பட்ட காரியங்களுக்கு உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்றால் புரிந்து கொள்ளுதல் என்னும் அறிவிலே நீங்கள் குறையப்பட்டவர்களாவீர்கள். உங்கள் குடும்பம் உடையும், உங்கள் வாழ்க்கை நொறுங்கும். நீதிமொழிகள் 6:34-35, ஸ்திரீயை பற்றிய எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும். அவன் பழிவாங்கும் நாளில் தப்பவிடான். அவன் எந்த ஈட்டையும் பாரான். அநேகம் வெகுமதிகளை கொடுத்தாலும் அமர்ந்திருக்க மாட்டான். கவனித்தீர்களா, விபச்சார பாவத்தின் விளைவுகள் எத்தனை பயங்கரமானதா இருக்கிறது. தொடர்ந்து நீதிமொழிகள் 7:3 கடந்து செல்வோம். 6:3 சொல்லப்பட்ட சத்தியத்தையே தொடர்ந்து இங்கேயும் கூறுகிறார். இந்த முழு அதிகாரமுமே ஒழுக்கமற்ற பெண்களை குறித்து ஜாக்கிரதையாக இருங்கள் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 7:4 வாசிக்கிறேன். என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியைப் போல் காத்துக்கொள். அப்பொழுது பிழைப்பாய். அவைகளை உன் விரல்களில் கட்டி அவைகளை உன் இருதய பலகையில் எழுதிக்கொள். இச்சக வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கு உன்னை விலக்கி காப்பதற்காக. இந்த முகவுரையை கொடுத்த பின்னர் மிக தெளிவாக அடிக்கடி நடைபெறும் சில சம்பவங்களை விவரிக்கிறார். வாழ்க்கையிலிருந்து ஒரு உதாரணத்தை எடுத்துச் சொல்கிறார். கவனியுங்கள், நீதிமொழிகள் 7:6-9. நான் என் வீட்டின் ஜன்னல் அருகே நின்று பலகணி வழியாய் பார்த்தபோது பேதையர்களாகிய வாலிபருக்குள்ளே ஒரு புத்தியீன வாலிபனை கண்டு அவனை கவனித்தேன். அவன் மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்திலும் இரவின் இருண்ட அந்தகாரத்திலும் அவள் இருக்கும் சந்து கடுத்த தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான். தொடர்ந்து கவனியுங்கள், இந்த இளைஞன் தவறான பாதையிலே நடந்து செல்கிறான். விளைவு என்ன? நீதிமொழிகள் 7:10-14 வாசிக்கிறேன். அப்பொழுது இதோ, வேசியின் ஆடையாபரணம் தரித்த தந்திர மனமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்ப்பட்டாள். அவள் வாயாடியும் அடங்காதவளுமானவள். அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை. சில வேளை வெளியில் இருப்பாள், சில வேளை வீதியில் இருப்பாள், சந்துகள் தோறும் பதிவிருப்பாள். அவள் அவனை பிடித்து முத்தம் செய்து முகம் நாணாமல் அவனை பார்த்து, சமாதான பலிகள் என்மேல் சுமந்திருந்தது, இன்றைக்குத்தான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன். கவனித்தீர்களா, அவள் சமய பழக்க வழக்கங்களை கொண்டவளாக காணப்படுகிறாள். தேவனோடு கூட சரியான ஒரு உறவுள்ளவளாக தான் இருக்கிறேன் என்பதை அவன் நம்ப வேண்டும் என்பது போல செயல்படுகிறாள். சமாதான பலிகள் என்மேல் சுமந்திருந்தது, இன்றைக்கு நான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன் என்கிறாள். வசனம் 15, ஆதலால் நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு உன் முகத்தை ஆவலோடு தேடினேன், இப்பொழுது உன்னை கண்டுபிடித்தேன். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், என் வாழ்நாள் முழுவதும் உன்னைத்தான் நான் தேடிக்கொண்டிருந்தேன், கடைசியாக உன்னை கண்டுபிடித்து விட்டேன் என்பதைப் போல பேசுகிறாள். வசனம் 16-20 கவனியுங்கள், என் மஞ்சத்தை இரத்தின கம்பளங்களாலும் எகிப்து தேசத்து விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களாலும் சிங்காரித்தேன். என் படுக்கையை வெள்ளை போலத்தாலும் சந்தனத்தாலும் லவங்க பட்டையாலும் வாசனை கட்டினேன். வா, விடியற்காலம் வரைக்கும் சம்போகமாயிருப்போம், இன்பங்களினால் பூரிப்போம். புருஷன் வீட்டிலே இல்லை, தூர பிரயாணம் போனான், பணப்பையை தன் கையிலே கொண்டு போனான், குறிக்கப்பட்ட நாளிலே வீட்டுக்கு வருவான் என்று சொல்லி. இங்கே அவள் மிக தெளிவாக தன்னுடைய கணவன் தேவையான அளவு பணத்தை கையில் எடுத்துச் சென்றிருப்பதாகவும், வெளியூருக்கு சென்றிருக்கிற அவன் சீக்கிரம் வீடு திரும்ப போவதில்லை என்பதை குறித்தும் அந்த இளைஞனுக்கு உறுதியளிக்கிறாள். நீதிமொழிகள் 7:21-23 வரை, தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள். உடனே அவன் அவள் பின்னே சென்றான். ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. எத்தனை பயங்கரமான ஒரு காட்சி இல்லையா? இப்பொழுது அவர் ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். நீதிமொழிகள் 7:24-27 வரை கவனிப்போம். ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள். உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டாம், அவள் பாதையிலே மயங்கி தெரியாதே. அவள் அநேகரை காயப்படுத்தி விழப்பண்ணினாள், பலவான்கள் அநேகரை கொலை செய்தாள். அவள் வீடு பாதாளத்துக்கு போம் வழி, அது மரண அறைகளுக்கு கொண்டு போய்விடும். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற எச்சரிப்பானது அப்படியே முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இன்று வாழும் நமக்கும் ஆவிக்குரிய பொருள் அடங்கியதாய் இந்த பகுதி இருக்கிறது. ஆவிக்குரிய உபச்சாரத்தை குறித்தும் வேதவசனம் பல இடங்களிலே நம்மை எச்சரிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு விக்கிரகங்களின் பின்னாலே சென்றபொழுது அதை உபச்சாரம் என்றுதான் கர்த்தர் அழைத்தார். இதன் விளைவாக அவர்களை அடிமைத்தனத்திற்கு ஒப்பு கொடுத்தார். உண்மையான ஜீவனுள்ள தேவனை விட்டு அவர்கள் பிரிந்து போனார்கள். அவர்கள் அவரோடு இணைக்கப்பட்டவர்களாய் இருந்திருக்க வேண்டும், ஆனால் அவர்கள் பிரிந்து சென்று விட்டார்கள். அவர் எவ்வளவோ அன்புள்ளவராக உண்மையுள்ளவராக இருந்தாலும் அவர்கள் பல முறை உண்மையற்றவர்களாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விபச்சாரம் செய்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். இன்று நம்மை சுற்றி பலவிதமான கொள்கைகள் உண்டு. அவைகளிலே சில கிறிஸ்துவின் பெயராலேயே செயல்படும் கூட்டங்களாயும் இருக்கிறது. என்றாலும் அவர்கள் சொல்வது என்ன? முன்பு நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றியது போல இப்பொழுது நீங்கள் பின்பற்ற வேண்டியதில்லை, அவரை மட்டும் உங்கள் இரட்சகர் என்று நம்ப வேண்டியதில்லை. எங்கள் குழுவிலே நீங்கள் சேர்ந்து கொள்வீர்கள் என்றால் சில காரியங்களை நீங்கள் செய்யலாம், அதை நாங்கள் தவறு என்று சொல்ல மாட்டோம் என்று இச்சக வார்த்தைகளை பேசி விசுவாசிகளையும் சோரம் போக செய்கிறார்கள். சில காலங்களுக்கு முன் நாம் கலாத்தியர் நிருபத்தை கற்றுக்கொண்டோம். அப்பொழுது திரும்ப திரும்ப ரட்சிக்கப்படுவதற்கு விசுவாசத்தை தவிர வேறு எதையும் அதோடு கூட்டிக் கொள்ள வேண்டியதில்லை என்று கூறினோம். ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவையே உங்கள் மீட்பராக, உங்கள் இரட்சகராக முழுமையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் குறிப்பிட்டோம். ஆனால் அந்த செய்தி பலருக்கு துக்கத்தை கொடுத்தது. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் சொல்வதை பார்த்தால் மோசேயின் பிரமாணங்கள் எல்லாம் தேவையில்லை என்பது போல அல்லவா தெரிகிறது என்றார்கள். ஆனால் அப்படிப்பட்ட எந்த காரியத்தையும் நான் கூறவில்லை. நியாயப்பிரமாணம் உங்களை ரட்சிக்காது என்று கூறினேன். உங்கள் சடங்காச்சாரங்கள் உங்களை நித்தியத்திற்கு எடுத்துச் செல்லாது என்று கூறினேன். ஒருவர் ரட்சிக்கப்படுவதற்காக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படவில்லை. நியாயப்பிரமாணம் நல்லதுதான், ஆனால் நம்மிலே பிரச்சனை இருக்கிறது. எனவே கிறிஸ்து மட்டுமே நம்மை ரட்சிக்க முடியும் என்று கூறினேன். நம்முடைய சொந்த முயற்சிகளிலிருந்து நாம் திரும்பும்பொழுது மட்டுமே நாம் பூரணமாக அவர் மேல் நம்பிக்கை வைக்க முடியும். அப்பொழுதுதான் நாம் ரட்சிக்கப்பட முடியும். இன்னும் சிலர் ஒரு குறிப்பிட்ட சபையோடு இணைந்தால் மட்டுமே ரட்சிப்பு என்று கூறுகிறார்கள். இன்னும் சிலர் மோசேயின் பிரமாணங்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று நீங்கள் கூறியிருக்க வேண்டும் என்கிறார்கள். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட கேள்விகளுக்கான விடை என்ன தெரியுமா? ஒரு விசுவாசி கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறான். நாம் அவரை நேசித்தால் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அவருடைய கற்பனை என்ன? நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாயிருக்க வேண்டும், இந்த உலகத்திற்கு நாம் சாட்சி பகர வேண்டும். இதுதான் இன்று அவருடைய கற்பனைகள். நாம் ஜீவனுள்ள கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நாம் உயர்வான ஒரு நிலைமையிலே இப்பொழுது வாழ்கிறோம். நம்முடைய இருதயத்திலேயும் நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆவியின் கனிகள் வெளியரங்கமாக காணப்பட வேண்டும். இந்த விபச்சார பெண்ணை போல பல வகைகளிலே தன்னை நோக்கி இழுக்கும் பல கூட்டங்கள் இன்றைக்கு உலகத்திலே உண்டு. தனது அதிகமான வார்த்தைகளினாலே தன்னை நோக்கி ஆண்களையும் பெண்களையும் அவள் அழைக்கிறாள். வீடு வீடாக செல்கிறாள். ஒற்றைத்தாள் பிரதிகளை கொடுக்கிறாள். எல்லா இடங்களிலேயும் உங்களை சந்திக்கிறாள். அவள்தான் அந்த உபச்சார பெண். கிறிஸ்துவை விட்டு உங்களை எடுத்துக்கொள்ள எல்லா முயற்சிகளையும் செய்கிறாள். நீங்கள் அவளுக்கு பின்னால் செல்ல அவள் விரும்புகிறாள். அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆவிக்குரிய விபச்சாரம் உங்கள் தெருவிலேயும் உண்டு. உங்கள் வீட்டிற்குள்ளேயும் வானொலி மூலமாயும் தொலைக்காட்சி மூலமாயும் அவள் நுழைய முடியும். புஸ்தகங்கள் மூலமாக உங்களை அவள் தேடி வர முடியும். உங்களை அவளுடைய ஆசைக்கு இணங்க பண்ண முடியும். அவளை பின்பற்றுவது எதற்கோத்திருக்கிறது தெரியுமா? ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போல அது இருக்கிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்துவிலே அன்பு கூறுவோம். கிறிஸ்துவுக்கே நம்மை நாம் பூரணமாய் அர்ப்பணிப்போம். அவரையே நம்முடைய வாழ்க்கையிலே பிரதானமானவராய் கொள்வோம். தவறான கொள்கைகள் பார்ப்பதற்கு அழகாய் தெரியலாம். அங்கே இருக்கிறவர்கள் இனிமையான வார்த்தைகளை பேசலாம். நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய பல நிகழ்ச்சிகளை அவர்கள் நடத்தலாம். நீங்கள் விரும்பும் பல காரியங்களை உங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் அது உங்கள் வாழ்க்கையை பூரணமாய் பாழாக்கிவிடும் என்பதை மறந்து போக வேண்டாம். கிறிஸ்துவை விட்டு உங்களை தூரப்படுத்தக்கூடிய எந்த காரியத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிருந்து அவர் ஒருவருக்கே உங்கள் அன்பை கொடுத்து அவர் ஒருவரையே ஆராதிக்க உங்களை பூரணமாக அர்ப்பணிப்பீர்களா? நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த எனக்கு அருமையான வாலிப தம்பியே, வாலிப தங்கையே, வாலிப நாட்களிலே உனக்கு வரக்கூடிய எல்லா வகையான ஆசைகளையும் இச்சைகளையும் குறித்து நீ கவனமாயிருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையிலே நீதிமொழிகளின் புத்தகத்திலே ஒவ்வொரு அதிகாரத்தை வாசித்து தியானித்து அந்த நாளுக்குள்ளே நீ கடந்து செல்வாய் என்றால் அது உன்னை காக்கும் ஒரு வல்லமை உள்ள ஆயுதமாயிருக்கும். ஒருவேளை இப்படிப்பட்ட பாவ சோதனைகளிலே நீங்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருப்பீர்கள் என்றால் ஒவ்வொரு நாள் காலையிலேயும் அந்த நாளை கர்த்தருடைய கரத்திலே கொடுத்து, ஆண்டவரே, இன்றைக்கு நான் உம்மோடு கூட உமக்கு பிரியமாய் வாழ எனக்கு உதவி செய்யும் என்று கருத்தோடு ஜெபியுங்கள். அவர் எச்சரிக்கும் காரியங்களை, உறவுகளை, தொலைபேசி அழைப்புகளை நீங்கள் தவிர்த்து உங்களை கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் வாழ அர்ப்பணியுங்கள். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாட்களிலேயும் இந்த உலகத்திலே மிக அதிகமாக பெருகி வருகிற பலவிதமான பாவங்களை குறித்தும் கிறிஸ்துவை விட்டு பிரிக்கக்கூடிய பல கொள்கைகளை குறித்தும் நாங்கள் சிந்தித்தோம். எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் உள்ளும் புறமும் நீர் அறிந்திருக்கிறீர். யார் யார் எந்தெந்த காரியத்திலே எப்படி கவனமாயிருந்து உம்முடைய அன்பை விட்டு வழிவிலகாமல் இருக்க வேண்டும் என்பதை நீரே தொடர்ந்து எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது இந்த வசனங்களுக்கு எதிராக உமை விட்டு தூரம் போய்கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்களையும் நீரே காத்து மீட்டு ரட்சிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இப்படிப்பட்ட காரியங்களினாலே வேதனையோடு இருக்கிற குடும்பங்களுக்காக, சகோதரனுக்காக, சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே அந்த குடும்பங்களிலே தலையிட்டு உம்முடைய அன்பை அவர்கள் புரிந்து கொள்ளவும் உமக்கு முதலிடம் கொடுக்கவும் அகற்ற வேண்டிய காரியங்களை, உறவுகளை தங்களை வாழ்க்கையை விட்டு அப்புறப்படுத்தி விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டுவிட்டு செயல்பட வேண்டிய காரியங்களை குறித்து கருத்தோடு செயல்பட நீரே உதவி செய்யும், கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோடே ஊழியம் செய்யுங்கள். எபேசியர் 6:8. எபேசியர் 6:8.